நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சர்வதேச கால்நடை மருத்துவ தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை கால்நடை பெருக்கம் மற்றும் தீவன அபிவிருத்தி துணை இயக்குனர் பொறுப்பு திரு பி சொக்கலிங்கம் அவர்கள் கால்நடை மருத்துவத்தின் மகத்துவம் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். இவருடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் டாக்டர் பூ சொக்கலிங்கம். நான் வந்து கால்நடை பராமரிப்பு துறையில் துணை இயக்குனர் கால்நடை பெருக்கம் மற்றும் தீவன அபிவிருத்தி பொறுப்பில் இருக்கிறேன். இன்றைய தினம் சர்வதேச கால்நடைகள் மருத்துவ தினம். இந்த தினத்தை பற்றியும் கால்நடைகளால் விவசாயிகளுக்கு ஏற்படும் நன்மைகளையும் அது பற்றி விரிவான விளக்கங்களையும் தர ஆர்வமுடன் இருக்கிறேன்.
சார், இப்போது மனிதர்களுக்கு என்ன விதமான பாதிப்புகளாக இருக்கட்டும் நன்மைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதுக்கான வகைகளில் நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கொள்வதற்கும் நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் இப்படி ஒரு பக்கத்து இருந்தாலும் நம்முடைய விலங்குகள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதே போல் கால்நடைத்துறை நம்முடைய மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து மருத்துவத்துறை வகையிலையும் வந்து செயல்படுறாங்க. இப்போது இன்றைய தினம் வந்து சர்வதேச கால்நடை மருத்துவ தினம். இந்த தினத்தில் நம்முடைய கால்நடைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு கால்நடைகளால் விவசாயிகளுக்கு பொதுவான வகைகளில் நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எப்படிங்கிற பல தகவல்களையும் எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த தினத்தோட சிறப்பு பற்றி சொல்லலாமே.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் டிசம்பர் 9, அதாவது ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 9 சர்வதேச கால்நடைகளின் உரிமை தினம் மற்றும் சர்வதேச கால்நடை மருந்துகள் தினம் என்று சர்வதேச அளவில் இந்த தினத்தை கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால் கால்நடை மருத்துவத்தின் பங்கு கால்நடைகளின் நலத்திலும் மனித சொசைட்டியில் உள்ள நலத்தினையும் பற்றி தெளிவாக மக்களுக்கு எடுத்துச் சொல்லவும் இந்த கால்நடைகள் நலத்தினையும் அதற்குரிய நல உரிமைகளை பற்றியும் மனிதர்களுக்கு உள்ள நலன்கள் அதாவது கால்நடைகள் மூலம் வரக்கூடிய தொற்று நோய்களாக இருக்கட்டும் அல்லது நாம் சாப்பிடும் கால்நடைகளிலிருந்து கிடைக்கும் மட்டன் சிக்கன் கோழி முட்டை போன்றத்திலிருந்து நமக்கு எதுவும் ஏதாவது தீங்கு வருகிறதா என்பதை பற்றியும் நாம் யோசிக்கக்கூடிய தினமாகவும் அதே நேரத்தில் நமது சர்வதேச சுற்றுச்சூழலை நாம் பராமரிப்பது எப்படி கால்நடைகளின் பங்கு என்ன என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். மற்றும் ஃபுட் செக்யூரிட்டி அதாவது உணவு மூலம் பரவக்கூடிய பல வியாதிகள் இருக்கின்றன அந்த வியாதிகளிலிருந்து மனிதனுக்கு எப்படியெல்லாம் அந்த நோய் வரும் அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வது எப்படி என்பதை பற்றியும் இந்த தினத்தில் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கமும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் பலவித ஆராய்ச்சிகளையும் கால்நடை வளர்ப்பில் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் ஆராய்ச்சிகள் மூலம் கிடைக்கும் பலனை கொண்டு விவசாய பெருமக்கள் எந்த விதம் பலனடையப் போகிறார்கள் அது நாட்டிற்கும் பொருளாதாரத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கும் என்பதை இந்த தினத்தில் நாம் தெரிந்து கொள்வதற்காகவே சர்வதேச கால்நடைகள் உரிமை தினம் மற்றும் சர்வதேச கால்நடை மருத்துவ தினம் என்று இந்த டிசம்பர் 9 ஒவ்வொரு வருடம் கொண்டாடுவார்கள். அதில் இந்த வருடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுகை பண்பலையில் புதுகை மாவட்ட விவசாய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
சார், இப்போ அந்த கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் ஒருங்கிணைப்பு பண்ணை திட்டத்தில் கால்நடை வளர்ப்பு பற்றி அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிற அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது ஒரே விதமான பயிர்களையோ அல்லது விவசாய பொருட்களை நடுவதால் கிடைக்கும் ஒரு பண்புகளை விட பலவிதமான பயிர்களை நாம் ஒருங்கிணைந்த முறையில் சாகுபடி செய்து அதன் மூலம் வருவாயை கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்கும் சரி விவசாய பெருமக்களுக்கும் வழங்கக்கூடிய ஒரு திட்டமாகும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடைகளை வளர்ப்பதால் உள்ள நன்மைகள் பற்றி நான் ஒன்றொன்றாக விளக்குகிறேன். ஏனென்றால் நமது வந்து விவசாயத்தில் வந்து முக்கியமான செலவு அப்படி என்று எடுத்துக்கொண்டால் ஃபெர்டிலைசர் எனக்கூடிய உர வகைகள். ஸோ இந்த உரங்களை வந்து நம்ம ரசாயன முறையில் அதிக பயன்படுத்தும் போது அது நிறைய நம்மளுக்கு பல்கி பெருகினாலும் அதில் வரும் இடர்பாடுகள் அதாவது உபரியாக வரக்கூடிய தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து நம்ம ஒரு 4 கறவை பசுக்களை பால் உற்பத்திக்காக நம்ம வளர்க்கும் போது ஒருங்கிணைந்த பண்ணையிலிருந்து கிடைக்கும் விவசாயத்தை தவிர கிடைக்கும் புல்களையும் பசும்புல்லையும் கொண்டு அந்த கால்நடைக்கு நம்ம வந்து தீவனமாக கொடுக்கலாம். அதே நேரத்தில் அந்த கால்நடையிலிருந்து வரக்கூடிய பால் மற்றும் சாணம் யூரின் போன்ற உபரியாக கிடைக்கும் விஷயங்களை நாம் பண்ணையத்துக்கும் செலவு செல்வதன் மூலம், உரங்கள் தட்டுப்பாடு இல்லாமல், நம்ம ரசாயன உரங்கள் இல்லாமல் இயற்கையிலே கிடைக்கும் ஆர்கானிக் என்கக்கூடிய இயற்கை உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம மனித குலத்துக்கு நல்லது நடக்கிறது. அதுபோல செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் அந்த பண்ணையில் வளர்க்கும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம் மற்றும் யூரின் வந்து நல்ல ஒரு எருவாக பயன்படுறதுனால விவசாய நிலங்களில் அது மேய்ச்சலுக்கு விடும்போதோ அல்லது கொட்டில் முறையில் வளர்க்கும் கால்நடையிலிருந்து கிடைக்கும் எருக்களை கொண்டு நம் இயற்கையாக உரமாக நம்ம பயன்படுத்தலாம். அதுபோல் மீன் தொட்டி வளர்க்கும் போது மீன் குட்டைகளில் வந்து மேலே வந்து ஒரு பரண் மாதிரி கட்டி கோழி வளர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கோழி பண்ணை வளர்க்கும் போது அந்த கிளைமேட்டும் நம்மளுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் கோழியோட எச்சம் வந்து குளத்தில் விழும்போது அது குளத்தில் வளர்க்கப்படும் மீனுக்கு நல்ல உணவாகவும் அந்த உளமாகவும் மாறுகிறது. இதுமாதிரி ஒன்றை ஒன்று சார்ந்து வரக்கூடிய பலன்களை பெறுவதே ஒருங்கிணைந்த பண்ணையம் என்று சொல்வார்கள். அதுபோல் இதில் வந்து நம்ம வந்து முயல் வளர்க்கலாம். அதிலிருந்து வரக்கூடிய நம்ம விவசாய பொருத்தில் வரக்கூடிய தேவையற்ற சில நாற்றுகளை அல்லது தாவரங்களை அதை கொடுக்கும்போது முயலும் வளரும். கோழிகளை மேய்ச்சலில் விடும்போது அது தேவையில்லாத வண்டுகள் பூச்சிகளை அதுவே சாப்பிட்டு கொண்டு அது உள்ள எச்சம் நம்மளுக்கு வந்து விவசாயத்துக்கு உரமாக மாறும். இந்த மாதிரி ஒரு கலப்பு பண்ணை, இது வந்து கலந்து நம்ம ஒவ்வொரு தாவரங்களையும் சரி கால்நடைகளையும் கலந்து ஒருங்கிணைந்த பண்ணையில் வளர்க்கும் போது ஒன்றுக்கொன்று ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து நமது இப்போ விவசாய மக்களின் வருமானமும் உயரும். அதே நேரத்தில் நம்ம தேவையற்ற ரசாயன பொருட்களை பயன்பாடுகளை நம் மிதவும் அருமையாக குறைத்து கொள்ளலாம். எனவே ஒருங்கிணைந்த பண்ணைகளில் வெறும் செடி கொடிகளை தாவரங்களை மட்டும் வளர்க்காமல் இதுபோல் ஆடு மாடு கோழி ஆகியவற்றை வளர்க்கும் போது நம்மளுக்கு வந்து மிகுந்த லாபமும் விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல சிக்கனமும் கிடைக்கும் என்பதே ஒருங்கிணைந்த பண்ணையின் நோக்கமாகும்.
சார், இப்போ நகர்ப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து வேலைக்கு போவாங்க வருவாங்க, அவங்களுடைய வருமானம் ஈட்டுவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பல்வகை வகையிலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிராமப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூடிய மட்டிலும் வந்து அவங்க விவசாயம் இது போல் ஆடு மாடு இது போன்ற பல செயல்களை வந்து உருவாக்கி அவங்களுடைய வந்து வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துக்குவதற்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்குது, அவங்களுடைய செயல்முறையும் நமக்கு மிக பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா கிராம பொருளாதாரத்தில் வந்து கால்நடைகள் வந்து பங்களிப்பு வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு உயரக்கூடிய அளவுக்கு இது ஒரு பயன்பாடாக இருக்குது சார்?
அதாவது இந்திய நாடு வந்து விவசாய நாடு என்று சொல்வார்கள். இதில் வந்து விவசாய நிலங்கள் நடந்து நிறைய இருக்கிறது. ஸோ இந்த விவசாயத்தில் முக்கியமான ஒரு இப்போதைய பிரச்சனை என்றால் தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது, ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறது, இதை மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாதிரி நேரத்தில் நம்மளது வந்து விவசாயம் என்பது ஒரு ஏற்கனவே ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கொன்று தொடர்பு உடைப்படுத்தி பார்த்தால் அனைவருக்கும் ஒரு லாபகரமான இதாக இருக்கும். இப்போ கிராமத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் இருக்க ஒரு கிராமத்து விவசாயிகள் கூட அவர்கள் வீட்டில் ஒரு 4-5 கோழிகளை வளர்க்கலாம். இதற்கென்று பெரிய இடங்கள் தேவையில்லை. அந்த கோழி வளர்ப்பதால் அந்த வீட்டில் வளரும் குழந்தைகளுக்கு மனிதனுக்கு தேவையான புரதச்சத்து அந்த முட்டையின் மூலம் கிடைக்கிறது. இதனால் ஒரு நோயற்ற சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும். அது மட்டுமல்லாமல் அந்த முட்டை உபரியாக கிடைக்கும் முட்டைகளை சந்தையிலேயோ அல்லது தெரிந்தவர்களுக்கு வியாபாரம் செய்வதன் மூலம் அவருடைய பொருளாதாரமும் எந்த ஒரு செலவில்லாமல் எடுத்துக்கொள்ளலாம். கோழிகளை பொறுத்தவரையில் அந்த ஒரு வீட்டில் 4 அல்லது 5 கோழிகள் இருக்கும்போது அதற்கென்று தனியாக ஒரு குடிசையோ அல்லது கொட்டகையோ தேவையில்லை. அது பேக்யார்ட் சிஸ்டம் அடிப்பார்கள், அதாவது புலக்கடை கோழி என்று சொல்வார்கள். அது வீட்டை சுற்றி உள்ள இடங்களில் கால்களால் மண்ணை நோண்டி அதில் கிடைக்கும் புழு பூச்சிகளை தின்று நல்ல முட்டையிடம் திறனும் வந்துவிடும். ஸோ அந்த மாதிரி முட்டை கொடுக்கும்போது நம்ம சத்தான முட்டைகள் கிடைக்கிறது என்பது மட்டுமல்லாமல் ஒரு மனிதனுக்கு அந்த வீட்டு குழந்தைகளுக்கு புரதச்சத்து மற்றும் உபரியான ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் யாராவது வீட்டுக்கு வந்தால் கோழி அடித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் அந்த இடத்துல போய் அவர் ஒரு பொது ஒரு விருந்தாளிகள் வந்தாலும் அவர் வீட்டிலே ஒரு ஒரு விருந்து வைக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட கோழி இருக்கிறது என்பது ஒரு சாதாரண விஷயமாகும். அதுபோல் நான் ஏற்கனவே ஒரு வெட்டரினரி டாக்டர் ஒருத்தர் வந்து எழுதியிருந்தார். அந்த நான் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு அந்த புத்தகத்தை படிச்சிருந்தேன். அவர் சொல்லுவார், ஒரு வீட்டில் வந்து ஒரு கடனாளி வந்து ஆகக்கூடாதுக்கு எப்படி ஆகிறாங்கன்னா கடனை வாங்கி தான் கடனாளி ஆகிறாங்க. ஆனால் விவசாயத்தில் வந்து ஒரு கோழி வச்சுருந்தாங்கன்னா 5-6 கோழி வளர்த்து அந்த வித்த காசை வச்சு 2 ஆடு வாங்கலாம். அந்த ஆடை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் அந்த ஆடுகள் பல குட்டிகள் போடும்போது நம்மளுக்கு நல்ல பொருளாதாரம் கிடைக்கும். அந்த ஆட்டுக்குட்டிகளை வித்தே ஒரு மாடு வாங்கிடலாம். ஒரு மாடு நல்ல பால் கறந்ததுன்னா அந்த மாட்டை வச்சு பெருகி ஒரு வீடே கட்டலாம் அப்படின்னு சொல்வார். ஸோ அதை மாதிரி கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே ஒரு கோழியோ நாலஞ்சு ஆடுகளோ அல்லது ஒரு மாடுவோ வைத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய முதலீடு செய்யாமலே அந்த கிராமத்தில் உள்ள கிடைக்கக்கூடிய புல்கள் அல்லது தீவனங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய அடர்த்தீவனங்களை வாங்கி அழகாக வளர்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து இதுதான் நம்ம காலகாலமாக இந்தியாவில் நடந்து 40% ஜிடிபி அப்படிம்பார்கள். அதாவது இந்திய நாட்டின் ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட 25-40% கால்நடைகளிலிருந்து கிடைக்கிறது என்பது நல்ல விஷயம். அதாவது முட்டைகள் மூலமும் இறைச்சிகள் மூலமாகவும் பால்கள் மற்றும் பால் பொருட்கள் வெண்ணெய் நெய் மற்றும் பலதரப்பட்ட மதிப்பு கூட்ட பொருட்களால் இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு முக்கியமான இடத்திற்கு செல்கிறது. இது வந்து வருடம்புள்ளாகவும் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கிராமங்களுக்கு கொடுக்கறனால அவங்களுடைய கிராம பொருளாதாரமும் ஏறும். அதே நேரத்தில் அதிலிருந்து கிடைக்கும் கோமியமாகட்டும் சாணமாகட்டும் இதை எல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து மண்ணுக்கோ அல்லது செயற்கை உரத்துக்கு பதிலாக இதை கொடுக்கும்போது அந்த விவசாயிகளும் நல்ல முறையில் பயன்படுத்தி ஒரு ரசாயனமற்ற உலகத்தை நாம் கொண்டு வரவுக்கு விவசாயத்தில் வந்து கால்நடைகளின் பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு நெல் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா நெல் மனிதத்துக்கு எவ்வளவு அரிசியாக மாற்றப்படுகிறதோ உபரியாக கிடக்கும் வைக்கோல் வந்து அது வீணாக தான் போகும். அதே நேரத்தில் அவங்களே ரெண்டு மாடு இருக்குது அல்லது மற்ற மாடு வச்சுருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வைக்கலை கூட நம்ம வந்து ஒன்றுமே இல்லாத வைக்கலை கூட பாலாக மாற்றக்கூடிய சக்தி வந்து கால்நடைகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு கிராமத்துலேயும் அது வந்து உணர்ந்துக்கிட்டு தான் எல்லார் வீட்லேயும் மாடு கோழி ஆடு எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இதை இப்பொழுது வந்து சயின்டிஃபிக்காக வந்து நிறைய இதை வந்து பெரிய பண்ணைகள் மூலமாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு எளிமையான குடியானவன் தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் சின்ன சின்ன ஒரு சில ஆடு மாடுகள் கோழிகள் வைத்து கூட அவர் வாழ்க்கை முன்னேற முடியும் என்பதற்கு கால்நடை பங்கு மிகவும் முக்கியது. இந்தியாவில் அது மகாத்மா காந்தி சொன்னது போல் ஒரு ஆடு வைத்திருந்தால் கூட அந்த ஆட்டுப்பால் அவனுக்கு உதவும், ஒரு மாடு வைத்திருந்தால் அந்த குடும்பத்துக்கே அது உதவும் என்பது போல நாம் கால்நடைகளின் பங்கை பற்றி இலகுவாக தெரிந்து கொள்ளலாம்.
சார், இப்போது சாதாரணமாக வந்து நம்மளுடைய புயல் இது மாதிரி ஒரு காலகட்டங்களில் பேரிடர் காலங்கள் அப்படிங்கிற வகையில் கால்நடைகள் வந்து அதோட வந்து என்ன மாதிரி நம்ம வந்து பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை இல்லாமல் பொதுவாகவே கடும் மழை வர காலகட்டத்தில் இடி மின்னல்லாம் வர காலகட்டத்தில் இந்த கால்நடைகளை வந்து நம்ம எந்த மாதிரி பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கணும் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இயற்கை பேரிடர் என்பது நம்ம எதிர்பார்க்காமல் வரக்கூடியது. ஆனால் மழைக்காலங்களில் நம்ம வந்து சில நேரத்தில் கால்நடைகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று கால்நடைகள் வைத்திருக்கும் உரிமையாளர்கள் தெரிந்து கொண்டால் அது அந்த கால்நடை இழப்பையோ அல்லது பாதிப்பையோ நம்ம தடுக்க முடியும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டமாக இருப்பதால் அங்கு பேரிடர் மழையோ அல்லது புயலோ இடி மின்னல் கொண்ட பகுதியாக இருக்கிறது. இந்த நேரங்களில் வந்து கால்நடைகளை பொதுவாக மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த புயல் மழை வருவதற்கு காலம் நம்மளுக்கு வந்து இப்போ கார்த்திகை மார்கழி மாதம் வருது என்றால் அதுக்கு முன்னரே அதுக்கு தேவையான வைக்கோலையோ தீவனங்களையோ நம்ம வீட்டில் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் தீவனம் இல்லாமல் அந்த கால்நடை வந்து பாதிக்கப்படக்கூடாது. அதே நேரத்தில் நாம் வந்து சில நேரம் மேய்ச்சலுக்கு விட்டுருவாங்க, சில அடிய மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா மரத்தடியிலையோ அல்லது எலக்ட்ரிக் போஸ்ட்லேயோ மாட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தை செய்யவே கூடாது. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் குஷன் நடக்கும்போதோ அல்லது போஸ்டில் விழுந்து ஒயர் அழுந்து விழுந்தாலோ கண்டிப்பாக மின்சாரம் வந்து கால்நடைகளை தாக்கி அதுக்கு இழப்பை ஏற்படும். அதனால் பெரிய மரங்கள் அடியில் கட்டாமல் நல்ல பாதுகாப்பான இடத்தில் மாடுகளை கட்டி வைத்திருக்க வேண்டும். அதுபோல் இடியக்கூடிய சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேரே பண்ணாமல் வச்சுருப்பாங்க குடிசைகள் அல்லது அது மாதிரி இடத்துலையும் நம்ம மாடு கட்டக்கூடாது. ஸோ தொழுக்கள் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு தரைகள் நல்லா இருக்க தரையில் கட்டினா தான் மாடுகளுக்கு அடுத்தடுத்து வியாதிகள் வராமல் இருக்கும். குளிர் மட்டும் இல்லாமல் அது குழம்பு எல்லாம் ஃபுல்லாகவே வெறும்ல சகதியிலையோ சேற்றுலையோ இருந்ததுன்னா தொற்று வியாதி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு ஓரளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கணும். அது மாதிரி பாதுகாத்துட்டு அதுக்கு தேவையான உணவு வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். இது மாதிரி பேரிடர் காலத்தில் வந்து மனிதர்கள் இறப்பு ஏற்பட்டால் அரசு எவ்வளவு உதவி செய்கிறதோ அதே போல் நமது தமிழ்நாடு அரசும் பேரிடர் காலங்களில் எதிர்பாராத கால்நடை இறப்பு ஏற்பட்டால் அதுக்கு நிவாரணமும் வழங்க ஒவ்வொரு வருடமும் அரசாணை வழங்குகிறார்கள். இந்த வருடமும் நம்மளுக்கு வந்து இயற்கை பேரிடரில் கால்நடைகள் இறந்து போய்விட்டால் அரசு இழப்பீடாக சில ஒவ்வொரு இனத்திற்கும் சில பணம் ரொக்கமாக 48 மணி நேரத்திற்குள் பணம் கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. அது மாதிரி புயல் வெள்ள நேரத்தில் உங்கள் கால்நடைகள் இடி தாக்கியோ மின்னல் தாக்கியோ சுவர் இடிந்தோ அல்லது அதிக வெள்ளத்தில் மூழ்கியோ இறந்துவிட்டால் நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலரை தொடர்பு கொண்டு கால்நடை இறப்பு பதிவேடு என்ற பதிவேடு ஒவ்வொரு கிராம அலுவலரும் நிர்வாக அலுவலரும் வைத்திருப்பார்கள். அதில் பதிவு செய்து கால்நடைகளின் உடல்நிலை பத்திரப்படுத்தி கொண்டு அந்த பகுதியில் உள்ள கால்நடை உதவி மருத்துவரை அணுகினால் அந்த கால்நடை எதனால் இறந்தது என்று அவர் பின கூராய்வு செய்து ஒரு அறிக்கை தருவார். இந்த அறிக்கையும் சிஎம்ஆர்இஸ் அறிக்கையும் சென்று தாசில்தார் அலுவலகத்துக்கு சென்று அதுக்கப்புறம் கோட்டாட்சியர் மூலம் அது கூட இழப்பீடு வழங்கப்படும். இப்போது இந்த வருடம் தமிழ்நாடு அரசால் ஒரு பசுமாடு இறந்துவிட்டால் 37,500 ரூபாயும், கன்றுகள் இறந்துவிட்டால் 20,000ம், ஆடு இறந்தால் 4,000ம், கோழி ஒன்று இறந்தால் 100 ரூபாயும் என்று நிவாரணம் அளித்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த மாதிரி ஒரு ஊரில் ஃபுல்லாகவே தண்ணி மிங்கிருச்சு, அந்த கால்நடையை பாதுகாக்க முடியலை அப்படின்னா, நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 31 இடங்களில் தற்காலிக நிவாரண முகாம்கள் கால்நடை பராமரிப்பு துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் வந்து நம்ம கால்நடை கொண்டு விட்டால் அந்த கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள் மற்றும் அடத்தீவனங்களும் அரசு மூலம் வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் தமிழக முதலமைச்சர்கள் அறிவித்துள்ளார். எனவே இந்த அரிய வாய்ப்பையும் நீங்கள் தேவைப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கு கால்நடை பராமரிப்பு துறை மூலம் மழைக்காலத்துக்கு முன்பாக வரக்கூடிய கோமாரி நோய், ஆட்டுக்கொல்லி நோய் என்ற நோய்களுக்கெல்லாம் தடுப்பூசி போடுவார்கள். அப்போது ஊருக்கு வரும்போது அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொண்டு தங்களது கால்நடை பாதுகாத்துக் கொள்ள அன்புடன் கால்நடை பராமரிப்பு சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
சார், இப்போ இந்த கால்நடைகள் எடுத்துக்கிட்டால் என்னென்ன விதமான தொற்றுகள் வந்து ஏற்படும், அதே நேரத்தில் அதுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டால் நம்ம என்ன விதமான சிகிச்சை முறைகள், நம்மளுடைய மருத்துவங்கள் சம்பந்தமான வகை எல்லாம் என்னென்ன செய்யக்கூடிய வகையில் இருக்குது, இதை நம்ம கால்நடைத்துறை என்னென்ன அறிவுரைகளும் அவங்களுக்கு வழங்குறாங்க, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
பொதுவாக பருவநிலை மாற்றங்களுக்கு தகுந சில நோய்கள் மனிதர்களுக்கு பரவுவது போல கால்நடைகளுக்கும் சில நோய்கள் பரவும். ஸோ தொற்று என்பது ஒரு மாட்டிலிருந்து இன்னொரு மாட்டிற்கு ஒரு காற்று மூலமாகவோ அல்லது அதன் நிணநீர் அல்லது உமிழ்நீர் அல்லது சிறுநீர் மூலமாகவோ சில நோய்கள் வந்து ஒரு மாட்டிலிருந்து இன்னொரு மாட்டிற்கு பரவும். அது மாதிரி சில நோய்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து கால்நடை மருத்துவத்துறையில் பல விஞ்ஞான யுக்திகளை கண்டுபிடித்து பலவிதமான நோய்களுக்கு பலவிதமான தடுப்பூசிகளை கண்டுபிடித்து நாம் அளித்து வருகிறோம். இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு மாநிலமும் சேர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை வந்து கால்நடை வளர்ப்போருக்கு கொடுத்து வருகிறார்கள். ஏனென்றால் கால்நடைகளின் மிகவும் கொடிய நோய் வந்து கோமாரி என்கிற கால் மற்றும் வாய் நோய். இது பரவக்கூடிய ஒரு நோயாகும். இந்த பரவக்கூடிய நோய் வந்து எப்படின்னா, அதோட காற்றில் பரவக்கூடிய ஒரு வைரஸ் கிருமியினால் ஏற்படுகிறது. இது மழைக்காலத்திலும் வரலாம், வெயில் காலத்திலும் வரலாம். ஸோ இந்த மாதிரி வியாதிகள் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாடு வளர்ப்பவருக்கு வந்து மாடு வந்து இறப்பு ஏற்படுவதும் உண்டு. இறப்பு இல்லாத சமயத்தில் அந்த மாட்டின் முழு உற்பத்தி திறன் முழுமையாக வீணாகி போய்விடும். அதாவது பால் மாடாக இருந்தால் பால் வற்றி போயிடும், சினை மாடாக இருந்தால் சினை பிடிக்க முடியாமல் தன்மையை உருப்பாடுத்தும். இதே காளை மாடாக இருந்தால் வண்டி இழுக்கவோ உழவு செய்யவோ அதுக்குடைய பலம் இல்லாமல் போய்விடும். இதனால் மிகுந்த பொருளாதார இழப்பு ஏற்படும். இளம் பாலூட்டும் குட்டிகளும் அந்த பாலை குடிக்கும்போது இறந்துவிடும். இது மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இறைச்சி பொருட்களுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் உள்ளது. அதாவது ஒரு நாட்டில் கோமாரி என்ற நோய் இருந்தால் இந்த இறைச்சி வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செல்வதே தடைபட்டுவிடும். அதனால் இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் சேர்ந்து இந்த கோமாரி கட்டுப்பாட்டு திட்டம் என்கிற திட்டத்தை கடந்த 15 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வைரஸானது 4-5 different kind of subtype என்று சொல்வார்கள். அதற்கு தக்கன ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக இந்தியாவில் உள்ள அனைத்து கால்நடைகளுக்கும் தடுப்பூசி செய்ய கால்நடை பராமரிப்பு துறை மூலம் மிக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3,20,000 பசுக்கள் எருமைகள் உள்ளன. இவை அனைத்துக்கும் 6 மாதங்களுக்கு ஒரு தடவை கால்நடை பராமரிப்பு துறை மூலம் தடுப்பூசி குழுவினர் வந்து அந்தந்த ஊர்களில் வந்து தடுப்பூசி இலவசமாக போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கென்று விரிவான பத்திரிகை செய்திகள் மற்றும் விளம்பரங்களும் செய்கிறார்கள். இந்த தடுப்பூசியானது முற்றிலும் இலவசமாகவே கொடுக்கப்படுகிறது. இது கால்நடைகளுக்கு, பசு எருமைகளுக்கு உள்ளது. அதே மாதிரி ஆடுகளுக்கு வரும் ஆட்டுக்கொல்லி நோய் என்ற பிபிஆர் என்று இங்கிலீஷ் சொல்வார்கள், அந்த ஆட்டுக்கொல்லி நோய் வராமல் இருப்பதற்கும் இப்பொழுது தடுப்பூசி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 3,40,000 ஆடுகளுக்கு கடந்த முதல் பேஸில் போட்டுவிட்டார்கள். இப்போது 2வது பேஸ் பகுதி என்கிற வகையில் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே கம்ப்யூட்டரில் ஏற்றி புதுக்கோட்டையில் செய்யக்கூடிய ஒரு தடுப்பூசியின் நேரம் மற்றும் அளவானது சென்னையிலும் சரி டெல்லியிலும் உடனே பார்க்க முடிய அளவில் வெப்சைட் பாரத் பசுதான் என்ற வெப்சைட்டில் கால்நடை பராமரிப்பு துறை மூலம் அந்த விவரங்கள் டேட்டா எல்லாம் ஏற்றப்பட்டு வருகிறது. அதுபோல் பல வியாதிகள் வந்து நான் சர்வீஸ் ஜாயின் பண்ணி 30 வருஷம் ஆச்சு, மிந்தி பார்த்தீங்கன்னா நிறைய சப்பை நோய் அப்படிங்கிற நோயெல்லாம் இருந்தது. அது தொடர்ந்து தடுப்பூசி போட்டு அதெல்லாம் இப்போ வந்து மாடுகளுக்கு வரவே இல்லை. அதை விட வெக்க நோய் என்ற ஒரு கொடிய நோய் இருந்தது. அதுவும் வெக்கைநோய் தடுப்பு குழு மூலம் தொடர்ந்து தடுப்பு செய்து இந்தியாவிலே வெக்கை நோயே இல்லாத சூழ்நிலையை கால்நடை பராமரிப்பு துறை மூலம் அரசாங்கம் செய்துள்ளது. அதுபோல் இந்த கோமாரி நோயும் செய்ய வேண்டும் என்பது அரசின் கடமையாகும். இது பொதுமக்களின் பங்களிப்பும் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இன்னும் சில நேரங்களில் கிராமங்களில் செல்லும் கால்நடை மருத்துவக்குழுவிற்கு ஊசி போட்டுக்கொண்டால் பால் குறைஞ்சிடும், என்னை மாட்டை பிடிக்க முடியாது அப்படின்னு சின்ன சின்ன அற்பகாரங்களை சொல்கிறார்கள். அது மாதிரி சொல்லாமல் அனைத்து கால்நடைகளுக்கும் 100% தடுப்பூசி போடும்போது இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக நம்மளுக்கு வந்து நோய் கோமாரி நோயற்ற கால்நடைகளை நம்ம இருக்கும்போது நமது இந்திய பொருளாதாரம் உயரும், அதை கால்நடைகள் வளர்க்கும் விவசாயிகளுக்கும் பொருளாதாரம் உயரும். அதுபோல் நிறைய பன்றிகளுக்கு வரும் CSF அப்படிங்கிற ஒரு தடுப்பூசியும் நாங்கள் கால்நடை பராமரிப்பு துறை மூலம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இப்போ பறவை காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு காய்ச்சல் வந்து மனிதனுக்கு பரவக்கூடிய ஒரு வியாதி. அது பறவைகளிலிருந்து மாமிசம் சாப்பிடுவதாலோ அல்லது முட்டைகளை கையாள வரக்கூடிய வியாதி, அது வந்தால் மனிதர்களையே தாக்கக்கூடிய வியாதி, அது வருகிறதா என்று கண்காணிப்பு குழு மூலம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது போன்று பலவிதமான சோதனைகளும், சப்போஸ் மாடு ஆடு மாடு இறந்து விட்டால் அதை உடலை பரிசோதனை செய்து அந்த கால்நடைகளுக்கு எந்த விதமான நோய் இருப்பதை கண்டுபிடித்து அதற்குரிய மருத்துவ சிகிச்சையினை அளிப்பதற்கு கால்நடை துறையின் உயரிய சிகிச்சை துறையெல்லாம் வந்துவிட்டது. கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி செய்து வருகிறது. இது எல்லாமே கால்நடை வளர்க்கும் கிராம பொதுமக்களுக்கு நல்ல பலனை தந்து நாட்டின் பொருளாதாரம் உயர வேண்டும் என்ற நோக்கில் தொற்றுக்களை நாங்கள் சமாளித்து வருகிறோம் என்பதை இக்கட்டத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.
சார், இப்போ நம்ம வந்து எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணுறோம், எத்தனையோ நம்மளுடைய வேலைவாய்ப்புகள் வேலைக்கு போகிறோம் வரோம். ஏன்னா நம்ம சுயமாக நம்ம ஒரு தொழில் தொடங்கி அதுக்கான வருமானம் ஈட்டி நம்மளுடைய குடும்பத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அது மாதிரி ஒரு சுயதொழில் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிற வகையில் சுயதொழில் மூலியமாக வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் தாகும், இதுக்கான வகைகளில் என்ன செயல்பாடுகளும் இருக்குது, அதை பற்றியும் சொல்லலாமே.
வணக்கம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆடு ஒரு கோழி இருந்தால் போதும்னு சொன்னேன். பட் இப்போ மாறி வரும் சமுதாயம் மற்றும் உணவு பழக்க பழக்கங்கள் வேறுபாடு மற்றும் உயர்ந்து வரும் மக்கள் தொகை, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மனித சமயத்துக்கு நம்மளுக்கு முக்கியமான உணவில் தேவை வந்து புரதச்சத்து. அந்த புரதச்சத்து வந்து பலவிதமான பயிர் வகையிலிருந்து கிடைத்தாலும் விலங்குகளிலிருந்து கிடைக்கும் புரதம் நமது உடல் எடையை அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தேவைப்படுகிறது. ஸோ நம்மளுடைய மக்கள் தொகையின் கணக்கெடுப்புக்கு இது அதிகமெடுக்கப்படும் போது தேவைப்படும் உணவுப் பொருளில் முட்டை பால் இறைச்சி ஆகியவையும் அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு ஒரு இன்னும் இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் இன்னும் மக்கள் தொகை உயரும் போது அது அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவையை பூர்த்தி செல்வது வேளாண்மை மற்றும் கால்நடை துறையின் முக்கிய பங்கு இருக்கிறது. இதனால் கால்நடை துறைகளை வந்து நிறைய கோழிகள் ஆடுகள் மாடுகள் பன்றிகள் போன்றவை நம்மளுக்கு அதிகம் தேவைப்படுகிறது. இதனாலே நம்மளுக்கு வந்து ஒரு வங்கிகளையும் சரி ஆடு மாடு வளர்ப்புக்கு நிறைய கடன் வசதிகள் செய்து கொடுக்கிறார்கள், அதை நாம் பெற்றுக்கொண்டு கொள்ளலாம். அப்போது இந்திய அரசாங்கம் மற்றும் தமிழக அரசாங்கம் இரண்டும் சேர்ந்து இரண்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். அதாவது ஏற்கனவே ஆடு மாடு வைத்திருக்கவர்களுக்கு இலகுவாக கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்வார்கள், வேளாண் கடன் அட்டை அப்படின்ட்டு. அதாவது ஒரு விவசாயி வந்து கடன் வேணும்னா அந்த கடன் அட்டையை கொடுத்துட்டு உரம் வாங்குறதோ விதை வாங்குறதோ செஞ்சுட்டு இருந்தாங்க. அதையே கொஞ்சம் இப்போ வந்து கால்நடை வளர்க்கும் உரிமையாளர்களுக்கும், சில பேர் விவசாயம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்கள்ட்ட கால்நடை இருக்கும், அவங்களுக்கு அந்த KCC வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் பேங்கஸ் மூலம் நாங்கள் வந்து அந்த கடன் அட்டையை வழங்கினால் அந்த கடன் அட்டையின் பங்கு அதுலேருந்து அந்த அட்டையை வந்து வச்சுருக்கவங்களுக்கு மாடு வாங்குவதற்கோ ஆடு வாங்குவதற்கோ அதில் பணம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் வைத்திருக்க ஆடு மாடுகளுக்கு தேவைப்படும் கொட்டகை செலவோ அல்லது ஒரு உபகரணங்கள் வேண்டும் தீவனங்கள் வாங்க வேண்டும் அப்படி என்று நோக்கத்தில் அவர்களுக்கு பண வசதி வரும்போது அந்த கார்டிலேருந்து அவங்க பணம் எடுத்துக்கலாம். இன்றைய மதிப்பின்படி ஒரு மாட்டுக்கு வந்து 14,000 ரூபா வீதம் கடன் பெற்றுக்கொள்ளலாம். அவருக்கு மேக்சிமம் அதிகபட்சமாக 160,000 ரூபா வரை அந்த கடன் அட்டையிலிருந்து பணம் பெற்றுக்கொண்டு நம்ம வந்து கால்நடைகளுக்கு தேவையான உபகரணங்கள் உணவுகள் மற்றும் எல்லாம் வாங்கிக்கலாம். இந்த பணத்தை 45 நாள் அல்லது அதுக்குள் நம்ம அடைத்து விட்டோம் என்றால் இதற்கு வட்டியே கிடையாது, அதுதான் முக்கியமானது. வட்டி இல்லாத கடன் தான் இது. 45 நாளுக்கு மேலே போச்சுன்னா நம்ம எப்படி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் அதிகமும்போது அப்போ அவங்களுக்கு வந்து 4% மேலே இது வந்துடும். ஸோ அதை அதனால் இந்த கடன் அட்டை எல்லாருமே வாங்கி பயன்படுத்தி கொள்வது இது சாதாரண இது. அது தவிலாமல் இப்போது தேசிய கால்நடை இயக்கம் என்கிற ஒரு இயக்கம் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தால் வந்து செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு அரசு அதுக்கு வந்து முக்கிய பங்களிப்பாற்றுகிறது. இதில் வந்து இப்போ வந்து ஒரு நாலு விதமான தொழிலுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதாவது செம்மறியாடு வளர்ப்பு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு என்ற பிரிவில் கடன் வழங்குகிறார்கள். இதுவரை தாட்கோ லோன் இருக்கிறது, மற்ற சுயதொழில் வேலைகள்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த என்எல்எம் இடிபி என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சுய தொழில் வளர்ப்போரை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 50% மானியம் அளிக்கிறார்கள். அதாவது நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டீங்கன்னா அதில் 50 லட்சம் ரூபாய் அரசாங்கமே உங்களுக்கு வந்து மானியமாக வழங்குகிறது. இது மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்தில் வந்து 4 வகையான செயல்பாடுகள் செய்யப்படுகிறது. செம்மறியாடு வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு இது 2 பிரிவாகவும், பன்றி வளர்ப்பு அதுக்கு 1 பிரிவாகவும், 4வது நாட்டுக்கோழி வளர்ப்பு. நாட்டுக்கோழி பண்ணை வைத்திருந்தால் 1000 கோழி அல்லது 2000 கோழி வச்சுருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போடும்போது கோழி பண்ணை கட்டுறது, கோழி வாங்கிறது, அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள்லாம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு 80 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் போட்டிங்கன்னா அதில் 40 லட்சம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு மானியமாக கொடுக்குது. இது வந்து ஆன்லைனில் பண்ணால் போகிறோம், அந்த பேங்கர்ஸ் மூலம் ஆன்லைனில் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் விண்ணப்பங்கள் வந்து சென்னைக்கு சென்று சென்னையிலேருந்து பரிசீலிக்கப்பட்டு திருப்பி டெல்லியில் உள்ள இந்திய அரசாங்கம் பரிசீலித்து திருப்பி புதுகை மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கால்நடைத்துறை மூலம் அந்த அவர்கள் அனுப்பிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டானு பார்த்து அவர் நம்ப தகுந்த அல்லது உண்மையிலே இந்த திட்டத்துக்கு உகந்தவர் தான் என்று தெரியும் போது அந்த பணம் வந்து அவருக்கு கொடுக்கப்படும். மானியம் என்பது முதல் 50% முதல் 25% முன் மானியமாகவும் மீதி உள்ள 25% மானியம் வந்து அந்த திட்டம் நிறைவேறப்பதும் கொடுப்பதாக இருக்கிறது. இதுலேயும் நிறைய விவசாயிகள் பயந்து கொண்டால் ஒரு பெரிய தொழிலாகவே கால்நடை கொண்டு செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கு தேவைப்படும் தீவன பற்றாக்குறை, அதாவது பசுந்தீவன பற்றாக்குறை அதிகமாக உள்ளது என்று ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. எனவே பசுந்தீவனத்தை சாகுபடி செய்து அதனை கால்நடை வளர்க்கும் மக்களுக்கு பசுந்தீவனத்தை விற்பனை செய்வது மூலமும் ஒரு தொழிலாக நாம் கொண்டு வரலாம். இதற்கும் கிட்டத்தட்ட 10 லிருந்து 50 லட்சம் வரை மானியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. எனவே அதிக நிலம் வைத்திருப்பவர்கள், நீர்நிலை உள்ளவர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொண்டால் அதிக அளவில் பரப்பளவில் பசுந்தீவன சாகுபடி செய்து அந்த தீவனத்தை நேரடியாக தேவைப்படும் விவசாயிகளுக்கு கொடுப்பதன் மூலம் விவசாயத்துக்கு தேவையான மாடுகளுக்கு பசுந்தீவனம் கிடைக்கும். அதன் மூலம் ஒரு தொழிலையும் உருவாக்கி நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். இந்த திட்டம் கடந்த 2 வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருப்பதால் கால்நடை பராமரிப்பு துறையிலே கால்நடை உதவி மருத்துவரையோ அல்லது மண்டல இணைய இயக்குனர் அலுவலகத்தையோ தொடர்பு கொண்டால் இது பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கால்நடை பராமரிப்புத்துறையால் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
சார், இப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற வகையில் 10 வருடங்களுக்கு ஒரு வாட்டி மக்கள் தொகை என்னென்ன இருக்குது, எவ்வளோ கூடியிருக்கு, எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற வகையில் இருக்குது. அதேபோல் கால்நடை பராமரிப்புக்கான வகைகள்லையும் அதே போல் கால்நடை பற்றிய கணக்கெடுப்பு இருக்கா? அதே இல்லாமல் இப்போ பொதுவாக வந்து கால்நடைகள் நம்ம நிறைய இடத்துகளில் பார்த்தோம்னா அங்கங்கே மாடுகள் ஆடுகள் எல்லாமே வந்து ரோட்டிலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் அதுங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது, மக்களுக்கும் அதனால் பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயமா இருக்குது. இதுக்கு வந்து கால்நடைத்துறை சார்பாக என்ன விதமான செயல்பாடுகளும் செய்கிறாங்க?
அதாவது சார், மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கணக்கெடுப்பு. இந்தியாவில் வந்து நம்ம சுதந்திரம் பெற்றதுலேருந்து நம்ம வந்து கணக்கெடுப்பு எடுத்துகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு எந்த விதமான மக்கள் தொகை ஏறி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கெடுத்து அதுக்குள்ள திட்டங்கள் தீட்டுவதற்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி கால்நடை கணக்கெடுப்பு வந்து, ஏன்னா கால்நடைகளின் ஆயுட்காலம் மிகவும் கம்மியானது மனிதனை கம்பேர் பண்ணும்போது. மனிதன் ஒரு 70 வருஷம் வாழ்ந்தானாம், ஆடு மாடு வந்து மேக்ஸிமம் 5 வருஷம் 10 வருஷம் தான் இருக்கும். அதனால் கால்நடை கணக்கெடுப்பது ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு தடவை இந்திய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த போது பார்த்தீங்கன்னா நிறைய, நான் இப்போ டிபார்ட்மெண்ட் சேர்ந்து 30 வருஷம் நல்லா 6 தடவை கணக்கெடுக்களை பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுத்து பேப்பர்களில் அறிக்கையாக செய்து கொள்வார்கள். இப்பொழுது காலம் முன்னேறிவிட்டது. அதனால் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து டிஜிட்டல் கணக்கெடுப்பு எடுக்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்து முன்னேறி இருக்கிறோம். 21வது கால்நடை கணக்கெடுப்பு அக்டோபர் மாதம் 2023 25ஆம் தேதி துவக்கப்பட்டு ஒரு 4 மாத காலங்களுக்கு நாடு தழுவிய கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர்கள் தொடங்கி வைத்தார்கள். ஸோ இந்த கால்நடையில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை கணக்கெடுப்பதற்கு நாட்டில் உள்ள அனைத்து ஹவுஸ்ஹோல்டு, அதாவது ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று கணக்கெடுப்பார்கள். மாடு ஆடு மாடு வைத்திருக்காத வீடுகளில் கூட கணக்கெடுத்து வைத்திருப்பார். இதில் 16 வகையான பிரிவுகளில் கால்நடைகள் இருக்கிறதா என்று கணக்கெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் நம்மளுக்கு அறிவுரை சொல்லியுள்ளது. பசுவில் எந்தெந்த இனங்கள் இருக்கிறது, எருமை, ஆடு, செம்மறியாடு, வெள்ளாடு, குதிரை, யானை, முயல், காடை, அதுபோல் நிறைய கோழி, கோழி இனத்தில் நாட்டினமா அயலினமா, அது மாதிரி நிறைய வந்து 16 வகையான கணக்கெடுப்புகளை எடுப்பதற்காக இந்த கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து இப்போது முழுக்க முழுக்க டிஜிட்டல் என்று சொன்னது போல் செல்லுலர் ஆப், லைஃப் ஸ்டாக் ஆப் மூலம் எடுக்க வேண்டும் என்று இந்த நமது மாவட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 147 கணக்கெடுப்பாளர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ரெடி பண்ணி கணக்கெடுப்பு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கணக்கெடுப்புகளை அவரை கண்காணிப்பதற்காக கால்நடை உதவி மருத்துவர் நிலையில் 30 பேர் இந்த மாவட்டம் ஃபுல்லாக பணியமைக்கப்பட்டு ஒழுங்காக முறையில் கணக்கெடுக்கப்பட்டு உள்ளதா என்பதை ஆய்வு செய்யவும் மாவட்ட அதிகாரியான டிஸ்ட்ரிக்ட் நோடல் ஆஃபீஸருங்கிற வகையில் துணை இயக்குநராக நானும் இந்த பொறுப்பில் இருக்கிறோம். இந்த கணக்கெடுப்பு ஏன் அவசியம் என்றால், இப்போது ஒரு கிராமத்தில் எத்தனை கால்நடைகள் இருக்கிறது என்று தெரிந்தால்தான் அந்த ஊருக்கு கால்நடை மருத்துவமனை தேவையா, அல்லது இருக்கும் கால்நடைகளுக்கு எவ்வளவு தடுப்பூசி மருந்து வேண்டும், மருந்து பயன்பாடுக்கு எவ்வளவு மருந்து வேண்டும், குடற்புழு நீக்க மருந்துகள் எவ்வளவு வேண்டும் என்பதை கணக்கெடுப்பது மட்டுமல்லாமல் நாட்டுடைய பொருளாதாரம் மற்றும் பால் உற்பத்தி, இறைச்சி உற்பத்தி மற்றும் முட்டை உற்பத்தியை ஆய்வு செய்து நாட்டின் பொருளாதாரம் எவ்வளவு வளர்ந்து கொண்டிருக்கிறது, அது அல்லது குறைந்து கொண்டிருக்கிறதா என்பதை கணக்கெடுப்பது ஒரு தலையாய பணியாகும். இதனால் பொதுமக்களும் சரி நாட்டிற்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆனால் மக்களிடம் கணக்கெடுப்பு பணி செல்லும்போது சில ஊரில் வந்து சில கணக்கெடுப்பாளர்களுக்கு சரியான முறையில் தகவல் தெரிவிக்க மாட்டேங்கிறார்கள். ஏன் வருகிறீர்கள், வருமான வரி போட வருகிறீர்களா என்றெல்லாம் கேட்கிறாள். இது எந்த வரிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர்கள் வீட்டில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை, கால்நடை ஆடுகளின் எண்ணிக்கை, மாடுகளின் எண்ணிக்கை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போகிறோம். அந்த தகவல் மட்டுமே நாங்கள் பெறுவோம். ஆதார் கார்டு எண்ணும் தொலைபேசி எண்ணும் மட்டும் ஆன்லைனில் நம்ம வந்து டேட்டா என்ட்ரி போடுறாலும் கேட்பார்கள். ஸோ அப்போ அப்படி கொடுத்தா தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வந்து கால்நடையின் பங்கு என்ன, இந்த மேலும் கால்நடை பராமரிப்பு துறையில் புதிய யுக்திகளை எவ்வாறு கொண்டு வந்து இந்த துறையை மேம்படுத்தி மனிதனுக்கு நல்லது செய்கிற முறையில் இந்த ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கை தான் 21வது கால்நடை கணக்கெடுப்பு என்பது. அதனை அனைத்து பொதுமக்களும் தங்கள் வீடுகளுக்கு வரும் கணக்கெடுப்பாளர்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு அளித்து உங்கள் வீட்டில் உள்ள நாயிலிருந்து அதாவது எல்லாமே கொடுத்தீங்கன்னா அது வந்து பெரிய ரெக்கார்டாகும். அப்போ சார் ஏற்கனவே இந்த இலக்கட்டில் நிறைய மாடுகளுக்கு வந்து அப்படி ரோட்டில் திரிய விட்டுறாங்க, ஆடு மாடுகள் திரிய விட்டுறாங்க, நாய்களை திரிய விட்டுறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா வாகன போக்குவரத்து ஏற்படுகிறது, ஆக்சிடெண்ட் ஆகி மனித உயிருக்கும் இழப்பு ஏற்படுகிறது என்கிறதை சொல்கிறாள். ஸோ இந்த கணக்கெடுப்பில் ஒவ்வொரு கிராமத்திலும் கணக்கெடுக்கும் போது, நகர்ப்புறத்திலும் கணக்கெடுக்கும் போது வீட்டில் உள்ள கால்நடை மட்டும் கணக்கெடுக்காமல் ஓனர் அதாவது ஒரு உரிமையாளர் இல்லாமல் சாலையில் சுற்றித் தெரியும் ஆடு மாடு மற்றும் நாய்களையும் கணக்கெடுக்க இந்த கணக்கெடுப்பு பணியில் ஒரு முக்கியமாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் இது கணக்கெடுப்பதின் முக்கிய பங்கு. ஸோ சுற்றித் திரியும் கால்நடைகளையோ நாய்களை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு பிராணிகள் வதை தடுப்பு சங்கம் என்று ஒரு சங்கம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து அதுக்கு தலைவராக இருந்து கொண்டு இந்த புதிதாக கால்நடைகளை தெருவில் விடும் கால்நடை உரிமையாளர்களுக்கு இது மாதிரி விடக்கூடாது என்று பேப்பரில் விளம்பரம் கொடுத்து விட்ட திரைசரி நாளில் விளம்பரம் கொடுக்கப்பட்டுள்ளது. மீறி விடும் பசுக்களை மாநகராட்சி ஆணையர் மூலம் அதை பிடித்து ஒரு பவுண்டில் அடைத்துவிட்டு பெனால்டி அதாவது அபராத தொகை பிடித்துக்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்கள் கால்நடைகளை அவரவர் வீட்டிலே கட்டி வைத்து பராமரித்து அதற்குரிய பலன்களை பெற்றுக்கொள்வது நல்லது. அதேமாதிரி நாய் தொல்லை வந்து சமீபமாக தமிழ்நாடு ஃபுல்லாக அதிகமாக உள்ளது. இதனால் மனிதர்களையும் சிறு குழந்தைகளையும் நாய்கள் கடிக்கும் வந்து நிகழ்வுகள் வந்து அடிக்கடி நடக்கிறது என்று பத்திரிகை செய்தி வேளாகவும் நாம் நேரடியாகவும் தெரிந்து கொள்கிறோம். இதனை தடுக்கவும் புதுக்கோட்டை மாநகராட்சி இன்று முதல் அனைத்து தெருவில் திரியும் நாய்களையும் பிடித்து ARV அதாவது வெறிநோய் தடுப்பூசி மருந்துகளை எங்களது துறை மூலம் செலுத்தி அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்வதற்கும் வேண்டிய வசதிகளை தொடங்கியிருக்கிறார்கள். ஸோ ஒரு நாய்க்கு வந்து உரிமையான நம்மளைப் போல் மனிதர்களைப் போல வாழ உரிமை உள்ளது. அதே நேரத்தில் அது மனிதர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது. இது மனிதர்களின் உத்தரவாதம் முக்கியம். ஏன்னா சிறு சின்ன சின்ன நாய்க்குட்டியாக இருக்கும்போது அவங்க வந்து ஆசையாக வளர்த்துறாங்க, அதுக்கு ஏதாவது நோய் பாய்ப்பட்டோ அல்லது சொறி மாதிரி வந்துச்சுன்னா ரோட்டில் விட்டுறாங்க. இது மாதிரி விடுவது மிக மிக தப்பு. ஸோ இதற்கென்று தனியாக சட்டப்பிரிவுகள்லாம் உள்ளது. ஸோ அனைவரும் இந்த கால்நடை தினத்தில் நமது கால்நடைகளை நமது ஒரு உயிர் போல பாதுகாத்து அதுவும் இந்த மண்ணில் வாழ தகுதியான ஒரு உயிரினம் என்பதை புரிந்து கொண்டு அவற்றிற்கு நம்மளுக்கு உள்ள உரிமைகளை அதற்கும் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அவற்றிலிருந்து நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதன் மூலம் நம்மளுக்கு எப்படி பொருளாதாரம் தர உயர்ந்து நம்மையும் நம் நாட்டையும் அதிகப்படியான நல்ல தரமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்கு கால்நடைகளின் பங்கு எவ்வளவு என்பது ரொம்ப முக்கியமானது. அதை இன்றைய சர்வதேச கால்நடை உரிமை மற்றும் கால்நடை மருத்துவ தினத்தில் உங்கள் அனைவருக்கும் புதுகை வானொலி மூலம் உங்களை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
சர்வதேச கால்நடை மருத்துவ தினமான இன்று கால்நடை பராமரிப்பு, கால்நடைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் விவசாயிகளுக்காக இருக்கட்டும், மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும், அதே போல் கால்நடைகளை வைத்து நம்முடைய சுயதொழில் செய்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எந்த அளவுக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது, அரசின் திட்டங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பயன்படுது, மேலும் கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பாதிப்புகள், அதற்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள், மேலும் அதற்கான எந்த வகையில் எத்தனையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற கணக்கெடுப்பு, அதற்கு மக்கள் எந்த அளவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிற பல தகவல்கள் இன்றைய தினத்தில் விரிவான வகையில் கொடுத்தமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
இன்றைய தினத்தில் கால்நடைகளை பற்றிய பல தகவலை கேட்ட புதுகை பண்பலை நேயர்களுக்கும் இன்றைய தினத்தில் சிறப்பாக பேட்டியெடுத்து இன்றைய கால்நடை பற்றிய நலன்கள் வந்து மக்களுக்கும் சேர வேண்டும் என்று பெரிதும் முயற்சி செய்த புதுகை பண்பலைக்கும் எனது சார்பாகவும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை கால்நடை மருத்துவத்தின் மகத்துவம் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திரு பி சொக்கலிங்கம் அவர்களுக்கும் இவருடன் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.